हरिः ओम् तत्सत् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् श्रीमहागणपतये नमः नमस्कारम् टु आल् आफ् यू ऐ वेल्कम् आल् आफ् यू இன்று நாம் துவங்க இருக்கின்ற பகவத்கீதை வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்று பகவத்கீதை வகுப்பு வந்து நல்ல ஒரு தசமி திதி அன்று புதன்கிழமை முதல்ல ஆரம்பிக்கிறோம். நாம இங்கு வந்து பகவத்கீதை வந்து முதலிலிருந்து ஆரம்பித்து நாம் படிப்படியாக படிக்க இருக்கின்றோம். ஸ்லோகங்களை மட்டும் நாம் படிக்கப் போவது இல்லை. ஸ்லோகங்களுடைய ஒவ்வொரு சொல்லின் பொருளையும் அந்த பொருள் அந்த சொல்லினுடைய விளக்கத்தின் உட்பொருளையும் சொற்பொருளையும் இரண்டையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் வந்து நீங்கள் நிறைய பேர் முறையே படித்திருக்கலாம், பகவத்கீதையை முன்பு எங்காவது கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் நான் இங்கு சொல்கின்ற விளக்கமானது ஆதிசங்கரருடைய பாஷத்தை தழுவியது. நான் முதல்ல வந்து இன்று முதல் வகுப்பாக இருக்கிறதுனால இந்த பகவத்கீதையை வந்து நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எதற்காக பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும், எதற்காக பகவத்கீதையினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி படித்து பொருளை தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு முதல்ல வந்து இன்னைக்கு ஒரு முகவுரியாக இன்ட்ரோடக்ஷன் டு பகவத்கீதையாக நான் இன்று உங்களுக்கு பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக நாம் நாள்தோறும் வகுப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலில் குரு வணக்கத்தை சொல்லி பிறகு பகவானுக்கு நமஸ்காரத்தை சொல்லி நாம் ஆரம்பிப்போம். சாந்தி மந்திரத்தை சொல்லி ஆரம்பிப்போம். அவ்விதமாக இப்போ ஆரம்பிக்க இருக்கிறேன் நான். ஓம் ஹரிஹ ஓம் தத் சத் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹ ஓம். இந்த பகவத்கீதையை துவங்குவதற்கு முன்பு தியான ஸ்லோகங்கள் என்கின்ற தலைப்பிலே 9 ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல முதல் 2 ஸ்லோகங்களை இன்று சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கும் முன்பாக இந்த கீதையை படிக்க வேண்டிய நோக்கத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கீதையை எதற்காக படிக்கும் என்கின்ற அறிவே இல்லாமல் கீதையை படிக்க ஆரம்பிக்கின்ற போது அந்த பகவத்கீதை பற்றிய படிப்பில் நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படாது. ஈடுபாடு ஏற்படாத போது நமக்கு முக்கியத்துவத்தை புரியாத போது நமக்கு அது பொருள் விளங்காது, விளங்கினாலும் அதுக்கு நமக்கு பயன்படாது. அதனால கீதையை படிப்பதற்கு முன்பு இந்த இன்ட்ரொடக்ஷன் நம்ம முதல்ல கேட்டுடலாம். ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை மனிதனும் வாழ்கிறான், மற்றும் உள்ள உயிர்கள் விலங்குகள் எல்லாம் இங்கு வாழ்கின்றன. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொன்னால், விலங்குகளுக்கு வந்து தன்னுடைய இருப்பை பற்றிய அறிவு இல்லை. இப்ப நான் இருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய இருப்பை பற்றிய அறிவு விலங்குகளுக்கு இல்லை. So animals do not have this knowledge of self-existence. அதே மாதிரி விலங்குகளுக்கு வந்து எது சரி எது தவறு என்கின்ற அறிவும் கிடையாது. விலங்குகளுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, ஒரு செயலை தேர்ந்து செய்கிற சக்தி அவைகளுக்கு கிடையாது. ஃப்ரீவில் என்பது விலங்குகளுக்கு கிடையாது. அப்ப மனிதர்களுக்கு மட்டுமே என்ன இருக்கின்ற சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து நான் இருக்கேன் என்கின்ற அறிவு இருக்கிறது. ஒரு செயலை தேர்ந்து செய்வதற்கான சக்தி இருக்கிறது, ஃப்ரீவில் என்பது இருக்கிறது. எது சரி எது தவறு என்கின்ற அறிவும், சாமானிய தர்மத்தை பற்றிய அறிவும் மனிதனுக்கு இருக்கிறது. இப்போ ஃப்ரீவில் என்று சொன்னால் ஒரு செயலை தேர்ந்து செய்கிற சக்தி. இப்போ வந்து இன்று 3 மணிக்கு பகவத்கீதை வகுப்பிற்கு வர வேண்டுமா, அல்லது வேறு ஏதாவது வகுப்பிற்கு செல்லலாமா, அல்லது ஏதாவது டெலிவிஷன் சீரியல் பார்க்கலாமா, இங்கே என்று பல விஷயங்களை செய்வதற்கு நமக்கு தேர்வு சாய்ஸ் இருக்கிறது. நீ எதையாவது ஒன்றை தேர்வு செய்திருக்கலாம். இப்போ உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த தேர்வு செய்கின்ற சக்தியை பயன்படுத்தி, அந்த ஃப்ரீவில்லை பயன்படுத்தி நீங்கள் தேர்வு செய்து 3 மணிக்கு நாம் என்று பகவத்கீதை வகுப்பிற்கு செல்லலாம் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் சில பேர்லாம் வந்து இல்லை, இந்த கிளாஸுக்கு வேண்டாம், வேற கிளாஸுக்கு அதுக்கு கமிட் பண்ணிருக்கிறேன், அங்கே அங்கே போயிருப்பாங்க. இது இந்த முக்கிய இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கோ செய்யாமல் விடுவதற்கோ வேறு ஏதாவது ஒன்றை செய்வதற்கோ தேர்ந்து செய்வதற்கு நமக்கு இருக்கின்ற சக்தியைத்தான் இங்கிலீஷ்ல ஃப்ரீவில் என்று சொல்கிறார்கள். அந்த ஃப்ரீவில் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கின்ற ஒன்று, மற்ற எந்த விலங்கிற்கும் எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. இப்ப நான் இருக்கிறேன் என்கின்ற அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, மற்றவர்களுக்கு கிடையாது. இதை செய்யலாம் இது வேண்டாம் என்கின்ற செயலை அறிவு கூட, ஒரு செயலை எது சரி எது தவறு என்கின்ற சாமானிய தர்மத்தை பற்றிய அறிவு மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. இவ்விதம் இந்த 3 விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கின்றான். இது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். A human being has knowledge of self-existence. He is blessed with the free will to choose to do a given action. And he has the knowledge of right and wrong. இதை நம்ம தமிழை சொல்லிட்டு முதல்லே. அதனால மனிதனுக்கு மட்டுமே வாழ்க்கையிலே அடையப்பட வேண்டிய ஒன்று என்று இருக்கிறது, வேண்டப்படுகின்ற ஒன்று என்று இருக்கிறது. அப்போ எதை மனிதன் தன் வாழ்நாளிலே தேடுகிறானோ, அடைய விரும்புகின்றானோ, மனிதன் எதை வேண்டுகிறானோ அதற்கு பெயர் புருஷார்த்தகா. இப்ப அர்த்தியத்தே புருஷேன இட்டி புருஷார்த்தக. இந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தெரியாம கீதை படிச்சு பிரயோஜனமே கிடையாது. நிறைய பேர் இங்க பாடம் கேட்டிருந்திருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம். நான் வகுப்பு ஆரம்பிக்கிறதுனால இந்த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்போ புருஷார்த்தகன்னு ஒன்று சொல்றோம். புருஷார்த்தகன்னு சொன்னா புருஷேன அர்த்தத்தை ஏற்றி புருஷார்த்தக. ஒரு மனிதனால் வாழ்க்கையில் வேண்டப்படுவது, ஒரு மனிதனுக்கு வேண்டுவது, ஒரு மனிதனால் தேடப்படுவது எதுவோ அதற்கு பெயர் புருஷார்த்தகம். அப்படி நமக்கு சாஸ்திரத்துல வந்து ஒரு மனிதன் எதையெல்லாம் அடைய விரும்புகின்றானோ வாழ்க்கையில, அதை எண்ணத்தையும் சேர்த்து நன்கு ஆராய்ந்து அதை 4 பிரித்து சதுர்வித புருஷார்த்தாக என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது சதுர்வித புருஷார்த்தாக, 4 புருஷார்த்தங்கள் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை யாவை அப்படின்னு கேட்டா, அதை வந்து தமிழ் சொல்றப்போ அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவோம். அதையே சமஸ்தல வந்து தர்மார்த்த கம மோக்ஷாகன்னு சொல்லுவோம். தமிழ அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகின்ற 4 புருஷார்த்தங்களைத்தான் சம்ஸ்கிருதத்துல சொல்றப்போ தர்மார்த்த கம மோக்ஷாகா என்று சொல்கிறோம். அப்போ அதை வந்து மாற்றி நான் புரிந்து கொள்ளும் பொருட்டு அந்த அதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்றோம். அறம்பொருள் வீடு, அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லாம பொருள் இன்பம் அறம் வீடு அப்படின்னு மாற்றி புரிந்து கொள்ள போறேன். புரிந்து கொள்ளும் பொருட்டு நான் மாற்றி சொல்ல போறேன். அர்த்தக காமக தர்மக மோக்ஷக மறுபடியும் சொல்றேன். அர்த்தக காமக தர்மக மோக்ஷக. தமிழ் சொன்ன பொருள் இன்பம் அறம் வீடு. இந்த நான்கையும் வந்து புருஷார்த்தங்கள், புருஷார்த்தாக என்று சொல்கிறோம். இப்ப பொருள் என்றால் என்ன? ஒரு மனிதன் பொருளை வேண்டுகிறான். ஒரு மனிதனால் பொருளானது தேடப்படுகிறது. பொருள் என்று சொன்னால் பொதுவாக செல்வம் என்று பொருள். அர்த்தகா என்கின்ற சந்த சொல்லுக்கு வெல்த் என்று சொல்வார்கள். ஆனா பொதுவாக இங்கே வந்து அர்த்தகா என்ற சொல்லுக்கு, பொருள் என்ற சொல்லுக்கு வெறும் செல்வம் மட்டும் என்ற பொருள் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் இருந்தால் பாதுகாப்பை உடையவனாக கருதுகின்றானோ அது அவை எல்லாம் பொருள் என்ற தலைப்பிலே அடங்கும். எதுவெல்லாம் இருந்தால் தனக்கு பாதுகாப்பு என்று கருதுகிறானோ அவை அனைத்தும் பொருள் என்ற தலைப்பிலே, பொருள் என்ற சொல்ல அது அடங்குகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நமக்கு வாழ்க்கையில நிறைய பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆபரணங்கள் வேண்டும், வீடு வேண்டும், மற்றும் நிலப்பொருள்கள் வேண்டும், கால்நடை செல்வம் வேண்டும், உற்றார் உணர்கள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், திருமணம் வேண்டும், குழந்தை பேறு வேண்டும், நல்ல குடும்பங்கள் வேண்டும், ஒரு நமக்கு மேன் பவர் வேண்டும். இந்த மாதிரி ஒரு இதே விஷயம் நம்ம வேண்டுகிறோம். இவையெல்லாம் நமக்கு எதற்கு வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இவையெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்கின்ற ஒரு கருத்து நமக்குள்ள இருக்கிறது. செல்வம் எதற்குன்னா, செல்வம் இருந்தால் பாதுகாப்பு, நமக்கு ஒரு செக்யூரிட்டி. பொருள் இருந்தால் பாதுகாப்பு, ஒரு வீடு இருந்தால் பாதுகாப்பு, நமக்கு நிறைய நண்பர்கள் இருந்தால் நமக்கு ஒரு வி ஃபீல் செக்யூர். நல்ல ஒரு சமுதாயத்திலே நல்ல மனிதன் என்ற பெயர் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா? சமுதாயத்திலே ஒரு நல்லவன், இவள் நல்லவள் என்கின்ற ஒரு நமக்கு அடையாளத்தை நாம் விரும்புகிறோம். ஏன் கேட்டா, சமுதாயத்திலே நல்ல மனிதனாக போற்றப்படுவது கூட நமக்கு ஒரு பாதுகாப்பினை தருகிறது, பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறது. அதனால பாதுகாப்பிற்கென ஒரு மனிதன் எதெல்லாம் அடைய விரும்புகிறானோ தேடுகிறானோ அவை அனைத்தும் பொருள் என்ற தலைப்பிலே அடங்கிவிடும். அப்போ எதற்காக திருமணம்னா, திருமணமாக இருந்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, குழந்தைகள் இருந்தால் ஒரு பாதுகாப்பு, நல்ல கல்லூரியில படித்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு பட்டம் பெற்றிருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதிகமாக அதிகமாக படித்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வெறுமனே ஒரு இளநிலை பட்டம் போதாது, முதுகலை பட்டம் நமக்கு வேண்டும், ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் நாட் இனஃப், நமக்கு ஒரு அட்வான்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி வேண்டும், அதுக்கும் இன்னும் மேல படிக்கணும், இன்னும் அட்வான்ஸ் கோர்சஸ் படிக்கணும் என்றெல்லாம் நமக்கு என்னன்னா, இது எல்லாமே தான் ஒரு பாதுகாப்பு. கல்வி தகுதியும் கூட ஒரு பாதுகாப்பு இருக்கேன, நம்ம அதை அடைய விரும்புகிறோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல செல்வம், எனக்கு நிறைய மனிதர்கள் எனக்கு உற்றார் இருக்கிறார்கள், உடுவத்தர்கள் இருக்கிறார்கள் சொல்வது அது ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஸோ மேன் பவர், மணி பவர் எல்லாவற்றையும் எதற்காக விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் அவைகள் மூலமாக பாதுகாப்பினை விரும்புகிறோம். அதனால இப்ப பொருள் என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் இருந்தாலும் நாம் எதையெல்லாம் நமக்கு இருந்தால் பாதுகாப்பாக நாம் இருப்போமோ, ஒரு பாதுகாப்பை தரும் என்று எதையெல்லாம் நாம் நம்புகிறோமோ அவை அனைத்தும் பொருள் என்ற தலைப்பிலே அடங்கும். இப்போ ஒரு மனிதன் நிச்சயமாக வாழ்க்கையிலே பொருள் ஈட்ட விரும்புகின்றான், பொருளை தேடுகின்றான். அதுதான் அர்த்தகா என்பது நமக்கு ஒரு புருஷார்த்தகா. இப்ப பொருளை வாழ்க்கையில் மனிதன் தேட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக பொருளை தேட வேண்டும். நம்ம சாஸ்திரம் ஒரு மனிதன் பொருளை ஈட்ட வேண்டும் என்று சொல்கிறது. எதற்குனா, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒருவனுக்கு பொருள் வேண்டும், வாழ்க்கை வாழும் பொருட்டு ஒருவன் பொருள் ஈட்ட வேண்டும். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தோம்னா காமகா இன்பம்னு சொல்றோம். அர்த்தகா, அடுத்து காமகா இன்பம். அப்ப இன்பம்னா என்னன்னா, ஒரு மனிதன் இந்த பொருளை ஈட்டுவதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற போது அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு பல கஷ்டங்கள் உண்டு. அதுல வந்து அவருக்கு ஒரு சலிப்பானது ஏற்படுவதற்கு நீ காரணம் உண்டு. மனத்தளர்வு ஏற்படுவதற்கு அது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தினந்தோறும் காலையில எழுந்து ஒரே மாதிரி ஒரு வேலைக்கு போகணும், ஒரே மாதிரி வேலையை மீண்டும் மீண்டும் செய்யணும், சாயங்காலம் வரணும், வாழ்நாள் பூராவும் வந்து நிறைய வாழ்நாள் பூரான்னு சொன்னா நிறைய தினந்தோறும் செய்வதையே நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு ஆபீஸுக்கு போறதா இருந்தாலோ, ஒரு ஃபேக்டரி நடத்தினாலோ, அல்லது சொந்தமா பண்ணினாலோ, எது செய்தாலுமே தினந்தோறும் நல்ல வேலைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அன்றாடம் ஒரே விதமான வேலைகளை செய்வதாலே நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு விதமான மனசலிப்பு, ஒரு தளர்ச்சி எல்லாம் ஏற்படும். அப்ப அதுல இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி கொள்ளும் பொருட்டு நம்ம சில ஒரு மாற்றங்களுக்காக எதை செய்கிறோமோ அதற்கு பெயர் தான் இன்பம்ங்கிறது. That to have a change from our routine, monotonous life, whatever we do, is said to be the pursuit of pleasure. இப்ப இன்பம், இன்பம்னா என்னன்னு கேட்டா, நம் அன்றாடம் நம்மால் செய்யப்பட வேண்டிய கடமைகளை செய்கின்ற போதும், வேறு தொழிலை செய்கின்ற போதும், நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மன சலிப்பினை நீக்கும் பொருட்டு நம்மை சிலது மாற்றி நாம் எதை செய்கிறோமோ அதற்கு பெயர் வந்து இன்பம் என்று சொல்றோம். அப்ப சாஸ்திரத்துல வந்து மூன்று விதமான இன்பங்களை மனிதன் விரும்புகிறான். அவனுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப மூன்று விதமான இன்பங்களை ஒரு மனிதன் தேடுகிறான், விரும்புகிறான். இப்ப எந்த விதமான இன்பங்களை ஒரு விரும்புகிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரணமான மனிதன், பெரிய ஒரு இன்டலெக்சுவல்லாம் கிடையாது, அறிவு ஜீவிகள்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் தினந்தோறும் பல கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறான்னா அவனுக்கு என்ன சின்ன இன்பம் இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு சாயங்காலமா ஒரு மனைவி அழைத்து கொண்டு ஒரு ஒரு சின்ன ஒரு சினிமால போயிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு, அப்புறமா ஒரு வேற எங்காவது ஹோட்டல்ல போய் ஒரு அன்னைக்கு ஒரு டிஃபன் வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஒரு சின்ன இன்பம். அது என்ன, தினம் வீட்டுல சாப்பிடறதா அங்கேயே சாப்பிட போறோம் இட்லி தோசை எல்லாம். ஆனாலும் என்னன்னா, அந்த சேஞ்ச் இல்லையா, அந்த மாற்றி செய்கிற போது அது ஒரு இன்பம் இருக்குல்ல, சின்ன இன்பம் இருக்கு. அதனால சின்ன ஒரு சின்ன இன்பம், புலன் இன்பம். நிறைய நம்மளே எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்டே இருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டு வயிறு நிரம்பிய பிறகு கூட இன்னும் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, ஒரு புடிங் சாப்பிடலாமா, இல்லை வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாமாலாம் சாப்பிடும். அப்போ பசித்து சாப்பிட்றது கிடையாது, பசிக்கா சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டாச்சு, ஆனால் முடிகிறப்ப இன்னும் ஒரு ஏதாவது சாப்பிடணும்னு தோணி சாப்பிடுவாங்க. அது ஏற்கனவே அது ஏதோ ஒரு இன்பம் இருக்கிறது. அவ்விதமாக அதுல ஏதோ ஒரு இன்பம் இருக்கு, அதனாலதான் வந்து ஒரு ஐஸ்கிரீமையோ ஒரு புடிங்கையோ ஒரு ஏதாவது விரும்பி சாப்பிட்றாங்க. அப்ப அது என்னன்னா, அது ஒரு புலன் இன்பம், அது புலன் இன்பம் நமக்கு. சில இன்னும் சில பேர் வந்து அவ்விதமான சாதாரண இன்பங்களோடு மட்டும் திருப்தி அடைபவர்கள் அல்ல. அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டா, இப்ப சில பேருக்கெல்லாம் நிறைய புஸ்தங்கள் வாசிக்கிற பழக்கம் உண்டு, ரீடிங் ஹேபிட் உண்டு, நிறைய புக்ஸ் வாங்கி வாங்கி புதுசா அவங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இஷ்டம் இருக்கோ அந்த புக்ஸ் வாங்கி வாசிப்பாங்க நிறைய. அதை வாசிக்கிறப்போ அவங்க ஆழ்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க, யாராவது கூப்பிட்டா கூட அவங்க கண்ணு எடுத்து பார்க்க மாட்டாங்க. என்ன, நான் கூப்பிட்டே இருக்க பேசவே இல்லைன்னா அந்த புஸ்தல ஆழ்ந்து இருப்பாங்க. அது என்ன அப்படி ஆழ்ந்து படிக்கிறதுக்கு இருக்குன்னா, அந்த அந்த ஒரு புஸ்தகத்தை படிப்பதுல அவர்களுக்கு ஒரு விதமான இன்பம் இருக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கிற போது ஒரு விதமான இன்பம் இருக்கிறது. இப்போ கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப இஷ்டம், ஆனா போய் சபால உட்காந்து டிசம்பர் மாசத்துல கச்சேரியில பாட்டு கேட்கிறப்போ அந்த ராகாவை ரசிச்சு கேட்கிறப்ப எல்லாத்தையும் மறந்து உட்காந்துட்டு இருப்போம். அப்ப பார்த்து முக்கியமான ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு போன் அவ்வளோக்கு எடுக்க மாட்டோம், ஏன்னா அப்போ போன் சைலன்ஸ் போட்டுப்பீங்க ஒண்ணு, அப்படியே நீங்க போன் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா கூட போன் எடுக்க மாட்டேன், இருக்கட்டும் அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. என்னன்னா, அந்த இன்பம் அல்ல, ஏதோ ஒரு இன்பம் இருக்குன்னு, அது வந்து இன்டலெக்சுவல் பிளஷர் இல்லையா. இல்ல என்ன ராகம், என்ன தாளம், என்ன என்ன ஆலாபனங்கள் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு அதுல ஒரு இன்ப நோக்கம். அப்படி இன்டலக்சுவல் பிளஷர், சென்சரி பிளஷர், அது இந்த இன்டலக்சுவல் பிளஷர். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நம்ம எங்காவது ஒரு இயற்கை கண்டு ரசிக்கின்ற போது நமக்கு இன்பம் இருக்கு. ஒரு எக்ஸ்கர்ஷன் போனாலோ, ஒரு டூர் போனாலோ, ஒரு பிக்னிக் போயிருந்தாலோ, ஒரு மலை பார்த்தாலோ, நல்ல அழகான பூந்தோட்டத்தை பார்த்தாலோ, ஒரு சின்ன குழந்தை வந்து பொக்கவாயோட பல் இல்லாம சிரிச்சிட்டு இருந்தாலோ, சும்மா அழகே ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தை ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே போட்டுக்காம ஓடின்றத போய் சிரிச்சிட்டு இருந்தா கூட நமக்கு அதை பார்த்து அது ஒரு இன்பம், அது ஒரு இன்பம் கிடைக்கும். அப்ப இயற்கையாக இருக்கின்ற அழகினை கண்டு காண்கின்ற போது இன்பம் நமக்கு இருக்கு. அதுக்கு வந்து ஏஸ்தட்டிக் பிளஷர்னு சொல்றோம். அதனாலதான் சில பேர்லாம் சில நாட்கள்ல வந்து ஒரு பிக்னிக் பிளான் பண்ணி எங்காவது நேச்சுரல் ரிசார்ட்ஸ்க்கெல்லாம் போவாங்க. ஏன்னா அங்க போனா மலை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம், ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தை பார்க்கலாம், அதுக்காகவே போறது உண்டு. இந்த மெட்ராஸ் அப்பா எல்லாம் ஒரு கான்கிரீட் ஜங்கிள்லயே உட்காந்துட்டு இருக்க, பார்த்தாலும் எப்பா கொஞ்சம் அவுட்டர்ல போலாமே சொல்லிட்டு போறதும் உண்டு இல்லையா. அந்த மாதிரி அப்ப இயற்கையினுடைய அழகினை ரசிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் இருக்காது இல்லையா. ஒரு சூக்ஷமான ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரசிக்கிற இன்பம் நமக்கு இருக்க முடியும். அதுக்கு வந்து இன்டலெக்சுவல் பிளஷர், அறிவுபூர்வமான இன்பம். அப்ப புலன் இன்பம், அறிவுபூர்வமான இன்பம், இயற்கை அனுபவிக்கிற ஒரு இன்பம், ஏஸ்தட்டிக் பிளஷர்னு சொல்றோம். இப்ப சென்சரி பிளஷர், இன்டலெக்சுவல் பிளஷர், ஏஸ்தட்டிக் பிளஷர். இது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பக்குவத்திற்கேற்ப, மனநிலைக்கேற்ப மூன்று விதமான இன்பங்களை மனிதன் அனுபவிக்க விரும்புகின்றான். அவங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் விளக்கமா பின்னாடி பேசலாம் அதை பத்தி. இன்னைக்கு இன்னைக்கு முதல் நாள் எல்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கு சுருக்கமா பேசுறேன். இது இன்பம், இது வந்து காமகா. இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் பொருளை ஈட்ட விரும்புகின்றான், தனக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று எதையெல்லாம் நினைக்கிறானோ அதையெல்லாம் அடைய விரும்புகின்றான். அதே போன்று அந்த பாதுகாப்பினை கொடுக்கின்றவைகளை அடைவதில் அவனுக்கு இருக்கின்ற கஷ்டங்களிலே இருந்து ஒரு சலிப்புல இருந்து விடுபடுவதற்கு மாற்றத்திற்காக சிலவற்றை செய்கின்றான். அந்த இன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். நமக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பார்க்கணும், கிளாசிக்கல் மியூசிக் கேட்கணும், இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கணும், இந்த இது நமக்கு டெலிவிஷன் சீல் இதெல்லாம் எதுக்குன்னா தினம் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே நியூஸ் போட்டு கேட்பாங்க. நியூஸ் கேட்டாலும் நியூஸ்ல பெருசா பொருள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம அது ஒரு சேஞ்ச், இந்த ருட்டீன்ல இருந்து வெளியே வந்து ஒரு சேஞ்ச், நமக்கு மாற்றம், அது ஒரு ஏதோ ஒரு இன்பம் இருக்கு. அதனால ஒரு மனிதன் வந்து இன்பங்களையும் அனுபவிக்க விரும்புகின்றான். அப்ப இந்த இன்பத்தை, இன்பங்களை அனுபவிப்பதும் பொருளை ஈட்டுவதும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு. இது மூன்றாவதாக ஒன்றுக்கு தர்மஹா அறம்னு சொல்றோம். இந்த தர்மஹாங்கிற சமஸ்த பதத்திற்கு வேற எந்த பாஷையிலுமே தமிழ்ல அறம்னு சொல்றோம். மற்ற மொழிகள்ல வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ்லாம் இதுக்கு வந்து நிகரான சொல் கிடையாது. தர்மஹான தர்மஹா தான். அர்த்தகான ஒரு விதத்துல அர்த்தகான பொருள், இம்ப்ளைடு மீனிங் வந்து செக்யூரிட்டின்னு சொல்லிக்கலாம். காமஹான இன்பம் பிளஷ்னு சொல்லலாம். ஆனா தர்மஹாங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றது, சோ பர்சூட் ஆஃப் செக்யூரிட்டி, பர்சூட் ஆஃப் பிளஷ்னு சொல்லலாம். ஆனா மூன்றாவது தர்மத்துக்கு என்ன சொல்றது, தர்மஹான அறம், அறம்னா தர்மம், அவ்வளவுதான். அப்ப என்னன்னா இந்த தர்மம் வந்து, இந்த தர்மம் என்கின்ற சொல்லினுடைய பொருளை நாம் முழுமையாக நன்றாக புரிந்து கொள்வதற்கு நம்ம சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பித்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். சாஸ்திரத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறோம், படித்து புரிந்து கொள்கிறோம், இந்த மாதிரி கேட்டு புரிந்து கொள்கிறோமோ, நாம படிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஆச்சாரோட உதவியோடு சாஸ்திரத்தை வந்து கேட்டு புரிந்து கொள்கின்ற போது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாம் சாஸ்திரத்தை புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தர்மத்தை பற்றிய அறிவு நமக்கு விளங்கும். தர்மத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்வது, புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரத்தை நாம் இன்னும் கீதையெல்லாம் இன்னும் ஜாஸ்தியா நீங்க படிக்க 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 உங்களுடைய தர்மத்தை பற்றிய அறிவு நமக்கு மிக எளிமை தெளிவாக விளங்கும். இப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா, தர்மகான்னு சொன்னா நமக்கு எந்தெந்த செயலையெல்லாம் செய்வதால் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதோ அது பிற்காலத்தில் இன்பத்தை தருகின்றது, தருவது புண்ணியம். பிற்காலத்தில் நமக்கு இன்பத்தை தருவது புண்ணியம். அந்த புண்ணியத்தை தரக்கூடிய செயல்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது தர்மம். அப்போ நம் அனைவருக்குமே எது சரி எது தவறு என்கின்ற அறிவு சாமான்யமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வேண்டிய எது அறிவு எது சரி எது தவறு என்பது நமக்கு தெரியாவிட்டாலும், நிச்சயமாக பொதுவாக நமக்கு நம்ம அனைவருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே எது சரி எது தவறு என்கின்ற ஞானம் இருக்கிறது. எப்படி சொல்றோம், அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மற்றவர் வந்து நம்மிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கு. மற்றவர்கள் என்னிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, மற்றவர்கள் என்னிடத்துல உண்மை பேச வேண்டும், மற்றவர்கள் என்னிடத்துல பொய் பேசக்கூடாது, மற்றவர்கள் என்னிடம் பொய் சொல்வதை நான் விரும்புவதில்லை, மற்றவர்கள் என்னை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்கள் என்னுடையதை எந்த பொருளையும் அவர் அபகரிக்க கூடாது, என்னுடைய பொருட்களை திடப்படக்கூடாது என்று நாம் எதிர்பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? தலையாட்டுங்க அப்படியே, என்ன பேச முடியாது, தலை மட்டும் ஆட்டின போது. மற்றவர்களா இவ்விதமா நம்மிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொருத்தரும் நடந்தோம். ஒரு திருடன் கூட தான் திருடியதை மற்றவர் திருடக்கூடாதுன்னு நினைப்பான். ஒரு திருடனாக திருடப்பட்ட பொருளை கூட மற்றவர் திருடக்கூடாதுன்னு ஒரு திருடன் நினைப்பான் இல்லையா? அப்ப என்ன பொருள் இதுன்னா, மற்றவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவதற்கு நான் எந்த கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கொங்கு தமிழ்ல பேசுறேன் சரியா? மெட்ராஸ் தமிழ் தான் வரும் எனக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்தின்னு நான் பேசுறேன் சரியா? அதாவது மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்க வேண்டாம். ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நான் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறேன் என்பது எனக்கு நன்றாக எனக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதனால நான் மற்றவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அதற்கேற்ப நான் நடந்து கொள்வது சரி. மற்றவரிடத்தில் வந்து அது சரி, நான் மற்றவர்களிடம் வந்து எந்த உண்மை பேச வேண்டும் என்று நினைத்தால் நான் உண்மை பேசுதல் சரி, நான் பொய் பேசுதல் தவறு. மற்றவரிடத்தில் மற்றவர்கள் என்னை ஏமாற்றக்கூடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன், அதே மாதிரி நான் மற்றவர்களை ஏமாற்றாமே சரி, மற்றவர்களை ஏமாற்றுவது தவறு. மற்றவர்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், என்னை துன்புறுத்தக்கூடாது, சொல்லாலோ எண்ணத்தாலோ செயலாலோ என்னை துன்புறுத்தக்கூடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அவ்விதம் நான் நடந்து கொள்வது சரி. அப்ப நான் மற்றவர்களை துன்புறுத்தாமை சொல்லால் எண்ணத்தால் செயலால் மற்றோரை புண்படுத்தாமை புண்படுத்தாமை அவளை ஹர்ட் பண்ணா செய்யாமை என்ன உங்களுக்கு அது வந்து சரி. ஹர்ட் மற்றவர்களை புண்படுத்துவது, மனதை புண்படுத்துவது சொல்லால் அது செயலால் அது வந்து நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து புண்படுத்துவது தவறு, புண்படுத்தாமை சரி. இப்படி எது சரி எது தவறு என்கின்ற பற்றிய பொதுவான அறிவு நம் அனைவருக்கும் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு சொல்றோம், நாம் மற்றவர்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த பற்றிய அறிவிலே இருந்து நமக்கு நிச்சயமாக தெரிகிறது எது சரி எது தவறு என்கின்ற அறிவு நமக்கு எல்லாம் இருக்கிறது என்று. அப்ப நம்முடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உண்மை பேசுதல் சரி, பொய் பேசுதல் தவறு, திருடாமை சரி, திருடுவது தவறு, புண்படுத்தாமை சரி, புண்படுத்துவது தவறு. இவ்விதமாக நமக்கு சரி தவறு என்கின்ற சாமானிய அறிவானது இருக்கிறது. இப்ப எதற்காக உண்மை பேசணும், எதற்காக பொய் பேசக்கூடாதுன்னா, நம்ம பொய் பேசிட்டோங்க அவங்க தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப புண்பட்டவர்களாக ஆவாங்க. அப்ப புண்படுத்தாமை நமக்கு அஹிம்சா பரமோ தர்மஹா. அஹிம்சா பரமோ தர்மஹான்னு அர்த்தம் உங்களுக்கு, மற்றவர்களை துன்புறுத்தாமை புண்படுத்தாமை மேலான தர்மம். இப்ப திருடாமை, பொய் சொல்லாமை, உண்மை பேசுதல், இது எல்லாமே எதற்குன்னு கேட்டீங்கன்னா துன் மற்றவர்களே புண்படுத்தாதரம் இருக்கிறது தான். இந்த பொய் பேசினா மற்றவர்கள் துன்புறுவோம், மற்றவர்களையும் நம்ம வந்து மற்றவர்களை வந்து புண்படுத்துகிறோம்னு அர்த்தம். திருடினால் மற்றவர்களை புண்படுத்துகிறோம்னு அர்த்தம். அதனால புண்படுத்தாமை என்பது நான் ஹர்ட்டிங், அஹிம்சா என்பது நமக்கு மேலான தர்மம், மேலான வேல்யூ. அதனாலதான் அஹிம்சா பரமோ தர்மா. அந்த அஹிம்சாங்கிற ஒரு தர்மத்தை புண்படுத்தாமையை துன்புறுத்தாமையை நாம் சிவனே, ஏதோ நம்ம ஏதோ நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் அஹிம்சை கிடையாது. அப்கோர்ஸ் நிச்சயமா வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், அது வேற விஷயம். ஆனா இது எல்லாமே நம்ம மற்ற நம்முடைய பேச்சில கூட சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ மற்றவர்களை புண்படுத்தாமை வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால இது வந்து இந்த சாமானிய தர்மங்கள் சொல்றதுக்கு எல்லாமே, உண்மை பேசுதல், பொய் சொல்லாமை, திருடாமை, ஏமாற்றாமை, மற்றோரை புண்படுத்தாமை, இவைகளுக்கெல்லாம் என்ன சொல்றது, சாமானிய தர்மங்கள். அதுக்கே சாமானிய தர்மங்கள்னு பெயர் தெரியுமா? இந்த தர்மங்களை வந்து இப்ப நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களாலும் விரும்பப்பட்டவை, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் இதை விரும்பினார்கள், நம்மோடு வாழ்கின்றவர்களும் இதை விரும்புகிறார்கள், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினரும் என்ன நிச்சயமாக இதை விரும்புவார்கள். மற்றவர்கள் என்னிடத்தில் உண்மையாக இருக்கணும், மற்றவர்கள் என்னிடத்தில் பொய் பேசக்கூடாது, மற்றவர்கள் என்னை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்கள் என்னை துன்புறுத்தக்கூடாது, மற்றவர்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கணும், மற்றவர்கள் என்னை புண்படுத்தக்கூடாது. இவ்விதமாக மற்றவர்கள் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவை உடைய மனிதர்கள் முன்பு இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள், பின்னாலும் இருக்கப் போகிறார்கள் இல்லையா? நான் இன்னி பின்னாடி வரப்போற வந்து மற்றவங்க எல்லாம் என்கிட்ட போய் சொன்னா பரவாயில்லன்னு நினைப்பாங்களே யாராவது இல்ல. அதனாலதான் இதுக்கெல்லாம் என்ன சொல்றோம்னா, இந்த சாமானிய தர்மங்களுக்கு வந்து யூனிவர்சல் வேல்யூஸ்னு சொல்றோம். ஏன்னா தீஸ் வேர் வேல்யூட் பை பீப்புள் ஆஃப் ஏன்ஷியன் டைம்ஸ், பீப்புள் ஆஃப் பிரசன்ட் டேஸ், தி பீப்புள் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆல்சோ. பின்னால் வரக்கூடிய சந்ததியினரும் சரி, இப்ப வாழ்கின்றவர்களும் சரி, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களும் சரி, எல்லோராலும், எல்லா மனிதர்களாலும், எல்லா காலத்தினராலும், எல்லா இடத்தினராலும். இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் மட்டும்தான் கிடையாது, உலகில் இருக்கிற அனைத்து மனிதர்களுமே இதை விரும்புகிறார்கள் இல்லையா? அதனாலதான் இது பேரு சாமானிய தர்மங்கள்னு பேர், யூனிவர்சல் வேல்யூஸ்னு சொல்றோம். ஏன்னா எல்லா காலத்தில் வாழ்ந்தவர்களாலும், வாழ்கின்றவர்களாலும், எல்லா இடத்தினராலும், எல்லா பண்பாட்டை சேர்ந்தவராலும் வேல்யூ, யூனிவர்சலி வேல்யூ, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்பதால இவளுக்கு என்ன பேர்னா யூனிவர்சல் வேல்யூ, சமான தர்மங்கள்னு பெயர். அப்போ நம்முடைய அன்றாட செயல்களை வந்து செய்கின்ற போது இந்த சாமானிய தர்மங்களுக்கு புறம்பாக நம் செயல்களை செய்யாமை என்னன்னா புண்ணிய கர்மா. இந்த சாமானிய தர்மங்களுக்கு புறம்பாக நம்ம செய்யற செயலை வந்து பாப்ப கர்மான்னு ஆயிடும். அப்போ தர்மஹாங்கிற தலைப்பு என்ன சொல்றோம்னா, நமக்கு பிற்காலத்திலும் நமக்கு வாழ்க்கையில் இன்பங்களை கொடுக்கின்ற புண்ணியத்தை ஈட்டுதல், புண்ணியத்தை ஈட்டுகின்ற செயல்கள் எல்லாமே தர்மஹா என்கின்ற தலைப்பிலே அடங்கும். இப்போ ஒவ்வொரு மனிதனுமே தர்மத்தை கடைபிடித்து வாழ்கின்றான் என்று சொன்னால் சாமானிய தர்மங்களை கடைபிடித்து வாழ்கின்றான். இப்ப சாமானிய தர்மங்களை கடைபிடித்து வாழ்கிறான், எதற்காக வாழறான்னு கேட்டா அது புண்ணியத்தை ஈட்டுவதற்காக. சில பேர் தர்மத்தை தெரிந்திருந்தும் கடைபிடிக்காம இருப்பாங்க, துரியோதனன் மாதிரி. துரியோதனன் சொல்றான், தெளிவா சொல்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, எனக்கு எது சரி நல்லா தெரியும், தர்மம் நல்லா தெரியும் எனக்கு, ஆனா நான் கடைபிடிக்க மாட்டேன். ஜானாமி அதர்மம், எனக்கு எது தவறு எது அதர்வம் நல்லா தெரியுது, ஆனாலும் அதை விட மாட்டேன். மிச்சமே நிவர்த்தி. சரி தவறு நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்றேன் பாருங்க. அப்ப என்னன்னா, எது சரி எது தவறுன்னு அவங்க தெரிஞ்சிருக்கே தவிர, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கோம். எப்படி, எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் நாம் அந்த தர்மத்தை கடைபிடிப்பதில்லை. அது ஏன் கடைபிடிக்க முடியறதில்லை அப்படின்னு கேட்டா, நமக்கு தர்மங்களை பற்றிய அறிவு இருக்கிறதே தவிர, தர்மங்களை கடைபிடிப்பதால் நாம் அடைய போகின்ற பெரிய பலனை பற்றிய அறிவு நமக்கு கிடையாது. தர்மத்தை கடைபிடிக்காமையினாலே நாம் இழக்கப் போகின்ற ஒரு பெரிய பெரியதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. சோ வி ஹாவ் தி நாலெட்ஜ் ஆஃப் வேல்யூஸ் பட் வி டு நாட் ஹாவ் தி நாலெட்ஜ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் இல்லையா. தர்மத்தை பற்றிய அறிவு நமக்கு இருந்தும் நம்ம ஏன் கடைபிடிப்பது இல்லைன்னா, தர்மத்தை கடைபிடிப்பதால் நம்மால் அடையக்கூடியதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. தர்மத்தை கடைபிடிக்காமையினாலே நம்மால் இழக்கப்படக்கூடியதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. We do not know the greater value of what we will be losing if we do not follow dharma. அது நமக்கு தெரியாது. அதனாலதான் we know values but we do not know the value of values. அப்படி தெரியாத போது என்ன பண்ணுவோம், தர்மம் தெரிந்திருந்தும் தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை இல்லையா. அதனால பொதுவாக இந்த தர்மஹாங்கிற நான் முதல்ல உங்க சொல்லிட்டேன், தர்மஹாங்கிற வார சொல்லுக்கு நிகரான ஒரு சொல் அறம் என்பதை தவிர வேறு எந்த மொழிகளும் நமக்கு கிடையாது. தமிழ் இருக்கு. அதனால இந்த தர்மத்தை வந்து சரிய, தர்மம்னா என்னன்னு தெரிய தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, முழுமையாக புரிந்து கொள்வதற்கு பகவானையே புரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் தர்ம இஸ் ஆஸ் குட் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பகவான். பகவானை புரிந்து கொள்வதற்கு ஒப்பானது எது, தர்மத்தை புரிந்து கொள்வது. அதனாலதான் சாஸ்திரத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக படித்து புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அதிகமாக தர்மம் நமக்கு விளங்கும். இப்ப இந்த இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்க போறோம், தர்மம்னா நமக்கு இன்பங்களை கொடுக்கின்ற புண்ணியத்தை ஈட்டுகின்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல். அதே மாதிரி அந்த தர்ம நமக்கு புண்ணியத்தை கொடுக்கின்ற செயல்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல் சொன்னா, இப்ப சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு நிறைய கொடுத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், அந்த மாதிரி செயல் எல்லாமே நமக்கு, ஏழைகளுக்கு உதவுதல், இயலாதவர்களுக்கு உதவுதல், அது எல்லாமே புண்ணியகரமா நமக்கு வந்துடும், தர்மம் தலைப்புல வந்துடும். சரி, இப்ப நான்காவதா பாக்குறது வந்து மோக்ஷஹா. இந்த மோக்ஷகாங்கிறது இப்ப வந்து அர்த்தகா, காமகா, தர்மகா, நான்காவது மோக்ஷகா. நம்ம கீதை கிளாஸ் வந்து உங்களுக்கு கதா காலக்ஷேபம் மாதிரி ஒரு நிறைய கதைகள்லாம் கிடையாது. இங்க ஒரு சீரியஸான டீச்சிங், இங்க பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கணும். பக்குவம் இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இல்லைன்னா போர் அடிக்கும். சரியா, அப்படிதான் இருக்கும். இந்த கிளாஸ்ல வந்து ஜோக் அடிக்க முடியாது, ஒரு தமாஷெல்லாம் பேச முடியாது, சாதாரண விஷயங்களே பேச முடியாது. ஏன்னா சாஸ்திர பாட வகுப்பு இது இல்லையா, நம்ம ஸ்ரத்தையா படிக்கிறோம். நம்ம இதை சொல்ல போறோம் உங்களுக்கு, இப்போ படிக்க படிக்க உங்களுக்கே கேட்க கேட்க உங்களுக்கே தெரியும். அப்போ மோக்ஷாங்கிறது நான்காவது புருஷார்த்தமா சொல்றோம். அது நான்காவதுன்னு கேட்டா நான்காவது புரிஞ்சுக்கிறோமே தவிர, மோக்ஷம் தான் நமக்கு மேலான புருஷார்த்தம். பரமஹா புருஷார்த்தா மோக்ஷா, அனைத்து புருஷார்த்தங்களை காட்டிலும் மேலான புருஷார்த்தா எதுன்னு கேட்டா மோக்ஷா தான். என்ன மோக்ஷானா என்ன பொருள், நிறைய பேருக்கு மோக்ஷானா ஏதோ இந்த செத்து போறது மோக்ஷம் நினைச்சுருப்பாங்க சில பேர்லாம், இந்த பஞ்சத்துவ பிராப்தி உடம்பு விட்டு போயிட்டா மோக்ஷம் நினைச்சுருப்பாங்க சில பேர்லாம். சில பேர்லாம் எங்க இல்லையா, சில பேர் இறப்பினை வந்து மோகம் நினைச்சுட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. மோக்ஷகாங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து முச்சு அப்படிங்கிற தாத்துல இருந்து டிரைவ் ஆன ஒரு வேர்டு அது. மோக்ஷான விடுதலை அப்படின்னு அர்த்தம். தமிழ் அழகா வீடு பேருன்னு சொல்லுவாங்க. ஆனா கரெக்டான வார்த்தைனா விடுதலை, ஃப்ரீடம், விடுதலை, லிபரேஷன், ஃப்ரீடம், விடுதலைன்னு பொருள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் விடுதலையை விரும்புகிறான், விடுபடுதலை விரும்புகின்றான், விடுதலையை அடைய விரும்புகின்றான், பொருளை ஈட்ட விரும்புகின்றான், இன்பங்களை அனுபவிக்க விரும்புகின்றான், புண்ணியத்தை ஈட்ட விரும்புகின்றான். அறியாமனால புண்ணியத்தை இழக்கவும் செய்கிறான், அது வேற விஷயம். ஆனா ஒரு மனிதன் விடுதலையை விரும்புகின்றான். சாஸ்திரம் அடிச்சு சொல்றது நமக்கு மோக்ஷகன விடுதலை. அதை பெண்பால் சொல் என்ன? முக்திஹி. மோக்ஷகன்னா சமஸ்கிருதத்துல ஆண்பால் சொல், முக்திஹினா பெண்பால் சொல். அதையே மோச்சனம்னா பலவின் பால் சொல். நியூட்ரல் ஜெண்டர் வேர்டு என்ன? மோக்ஷா மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்டு, முக்திஹி ஃபெமினின் ஜெண்டர் வேர்டு. மோச்சனம் விமோச்சனம்னா நியூட்ரல் ஜெண்டர் வேர்டு. மூணுக்கும் ஒரே பொருள் தான். இன்னொரு வார்த்தை இருக்கு முக்குஹூன்னு இருக்கு. முக்குஹூ என்னால என்ன அர்த்தம் உங்களுக்கு? விடுதலைன்னு தான் அர்த்தம். அப்ப முக்கும் ததாத்தி இத்தி முக்குந்தகா. பகவான் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பேர் என்ன? முக்குந்தன்னு பேர். ஏன் தெரியுமா? மோட்சத்தை கொடுக்கின்றவன், முக்குவை கொடுக்கின்றவன் அர்த்தம், விடுதலையை கொடுக்கின்றவன் அப்படின்னு பேர் பகவானுக்கு, முக்குந்தகா. அப்போ முக்குஹு மோக்ஷஹா முக்திஹி விமோச்சனம் இதுக்கெல்லாம் ஒரே பொருள் என்ன? விடுதலை. இப்ப விடுதலைங்கிறது வந்து ஒரு சொற்பொருள் அது உங்களுக்கு. அந்த விடுதலை ஒரு மனிதன் விடுதலையை விரும்புகிறான்னு சொல்வதன் மூலமாக நமக்கு சாஸ்திரம் வேறு எதையோ ஒன்றை புரிய வைக்க விரும்புகிறது. அப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும், மனிதன் விடுதலையை விரும்புகிறான்னு சொன்னா மனிதன் எதிலிருந்து விடுபட விரும்புகின்றான் அப்படி ஒரு கேள்வி வரணும். எதிலிருந்து விடுபட விரும்புகின்றான் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மனிதன் விரும்பத்தகாததன் என்று விடுபட விரும்புகின்றான். விரும்பத்தகாதது எது அப்படின்னா, விரும்பத்தகாதது துன்பமா இன்பமா? துன்பம். ஒரு மனிதன் துன்பம் விரும்பத்தக அன்டிசைரபிள் அன்வான்ட் எது ஒரு மனிதனுக்குன்னு கேட்டா துன்பம் தான். விரும்பத்தகாத அன்வான்ட் அன்டிசைரபிள் துன்பங்களில் இருந்து, துக்கங்களில் இருந்து, கவலைகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து, மனக்கஷ்டங்களில் இருந்து விடுபட விரும்புகின்றான். நிம்மதியின்மை நின்று விடுபட விரும்புகின்றான் இல்லையா? அப்போ ஒரு அன்ஹாப்பினஸ்ல இருந்து அவன் விடுபட விரும்புகின்றான், துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகின்றான். ஒரு மனிதன் துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகின்றான், விடுதலையை விரும்புகின்றான்னு சொன்னா, அப்ப அவன் எதை விரும்புகிறான்? துக்கத்திலிருந்து விடுதலையை விரும்புகின்றான் என்று சொன்னால் அவன் சுகத்தை விரும்புகின்றான் அர்த்தம் இல்லையா? அதனால மோக்ஷா என்ற சொல்லுக்கு லிட்ரல் மீனிங் என்ன? ஃப்ரீடம், விடுதலை, லிபரேஷன். அப்ப இம்ப்ளைடு மீனிங் என்ன? ஹாப்பினஸ், சுகம். அப்ப மோக்ஷா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நித்திய நிரந்தர சுகம், என்றும் வராமல் போகாமல் நிலையாக இருக்கின்ற நிறைவு. ஒரு மனிதன் நிறைவை விரும்புகின்றான். புரியுதா? ஒரு மனிதன் குறைகளினின்று, இப்ப துக்கங்களில் நின்று விடுபடுகின்றான் சொன்னா, ஏன் எனக்கு துக்கங்கள் இருக்குன்னா குறைகள் இருப்பதால் துக்கங்கள் இருக்கு. அப்ப குறைகள் நின்று மனிதன் விடுதலையை விரும்புகின்றான். குறைகள் நின்றுன்னு சொன்னா, இந்த துக்கங்கள் இருந்து விடுதலையை விரும்புகின்றான் என்று சொன்னால் குறைகள் நின்று விடுபட விரும்புகின்றான். அப்ப குறை என்று விடுபடுவதற்கு, குறை நீங்குவதற்கு என்ன செய்யணும்னா, எதையாவது பண்ணி 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 பாக்குறான் குறை நீக்க முடியுமான்னு. குறை நீக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? குறையை நீக்கி நிறைவை ஒருபோதும் அடைய முடியாது. குறையை நீக்கி நிறைவை ஒருபோதும் அடைய முடியாது. அப்போ மோக்ஷகா என்று சொன்னால் நிறைவாக இருத்தலை மனிதன் விரும்புகின்றான். விடுதலையை விரும்புகின்றான் சொன்னா என்ன அர்த்தம்? விரும்பத்தகாத கவலைகளில் நின்று, துக்கங்களில் நின்று, பிரச்சனைகளில் நின்று, குறைகளில் நின்று விடுதலையை விரும்புகின்றான். அப்ப விடுதலை விரும்புகிறான் சொன்னா அவன் எதை விரும்புகின்றான் சொன்னா நித்திய நிரந்தர சுகத்தை விரும்புகின்றான். வராமல் போகாமல் தோன்றாமல் மறையாமல் மாறாமல் என்றும் இருந்து கொண்டே இருக்கின்ற நிறைவை, நிறைவாக இருத்தலை, நிறைவை, நிலையான மகிழ்ச்சியை அவன் விரும்புகின்றான். ஆனந்தத்தை விரும்புகின்றான், சந்தோஷத்தை விரும்புகின்றான். புரியுதா? அப்போ மோக்ஷா என்ற சொல்லுக்கு லிட்ரல் மீனிங் வந்து ஃப்ரீடம், இம்ப்ளைடு மீனிங் என்ன? ஹாப்பினஸ், நித்திய நிரந்தர சுகம். இப்ப நம்ம இதை பார்த்துட்டு இப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஒரு மனு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நான்கு புருஷார்த்தங்கள் நம்ம சொல்றோமே தவிர மனிதனுடைய புருஷார்த்தம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்போ பொருளை ஈட்டுவதும் எதற்குன்னா பாதுகாப்பிற்காக பொருளை ஈட்டுகிறான். பாதுகாப்பாக இருக்கும் மட்டும் பொருளை ஈட்டுகிறான். அது ஒரு பாதுகாப்பு நமக்கு. டு ஃபீல் செக்யூர் ஹியூமன் பீங் பர்சூஸ் வெல்த், அர்த்தான்னு சொல்றோம். அப்ப இன்பங்களையும் அனுபவிக்கிறான். எதற்காக பாதுகாப்பை தேடுகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். பாதுகாப்பிற்காக பொருளை ஈட்டுகிறான், எதற்காக பாதுகாப்பை தேடுகிறான் அப்படின்னு பார்த்தா, பாதுகாப்பு, பாதுகாப்பு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக பாதுகாப்பை விரும்புகிறான் இல்லையா? இப்ப பொருளை எதற்காக ஈட்டுனா தெரிஞ்சிருச்சுப்போம். பொருளை ஈட்டுவது பாதுகாப்பிற்காக, பாதுகாப்பின் மூலம் மனிதன் எதை தேடுகிறான்னா விடுதலையை தேடுகிறான், மோட்சத்தை தேடுகிறான், நிம்மதியை தேடுகிறான், நிறைவை தேடுகிறான். அப்ப இன்பங்களை அனுபவிப்பதன் மூலம் மனிதன் எதை தேடுகிறான் கேட்டா, அவன் வந்து சென்சரி பிளஷர்ஸ் அனுபவிக்கிறானோ, இல்ல இன்டலெக்சுவல் பிளஷர்ஸ் அனுபவிக்கிறானோ, அல்லது ஏஸ்தெட்டிக் பிளஷர்ஸ் அனுபவிக்கிறானோ, எந்த விதமான இன்பங்களை அனுபவித்தாலும் கூட இன்பங்களை அனுபவிப்பதன் மூலம் மனிதன் தேடுவது எதற்கு என்னன்னு கேட்டா நிறைவை, சந்தோஷத்தை, ஹாப்பினஸ் தான் தேடுறான். அப்ப தர்மத்தை கடைபிடிக்கிறான், நிறைய புண்ணியத்தை ஈட்டுறான்னு சொன்னா, புண்ணியத்தை ஈட்டுவதன் மூலம் மனிதன் எதை தேடுகிறான் கேட்டா, புண்ணியத்தை ஈட்டுவது எதற்காக? நிறைவிற்காக, சந்தோஷத்திற்காகத்தான் இல்லையா? அதனால இப்ப என்ன புரியுது? இப்போ எல்லா புருஷ எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரு மனிதனால் உண்மையில் தேடப்படுவது நிறைவு, ஆனந்தகா, நிலையான நிம்மதி, சந்தோஷம், ஹாப்பினஸ். அதுதான் இந்த ஃப்ரீடம், இந்த மோக்ஷாங்கிற சொல்லுக்கு இம்ப்ளைட் மீனிங் என்ன? எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ், நிலையாக இருக்கின்ற மகிழ்ச்சி இல்லையா? அதனால இப்ப நான்கு புருஷார்த்தங்களின் சார்த்து என்ன சொல்லுதுன்னா, பொருளை ஈட்டுவதும் பாதுகாப்பின் மூலமாகவும், பொருளை ஈட்டி பாதுகாப்பை தேடுவதன் மூலமும், இன்பங்களை அனுபவிப்பதன் மூலமும், புண்ணியத்தை ஈட்டுவதன் மூலமும், புண்ணியத்தின் மூலமும் ஒரு மனிதன் உண்மையில் தேடுவது நிலையான மகிழ்ச்சியை, நிலையான மகிழ்ச்சியை ஒரு மனிதன் தேடுகிறான். அதனாலதான் மோக்ஷா பரமபுருஷார்த்தா விளங்கிச்சு அவங்களுக்கு இன்னைக்கு எது? மோக்ஷா பரமபுருஷார்த்தான்னு தெரிஞ்சிச்சுப்போம். நமக்கு என்ன வேணும்? நம்ம இப்ப வாழ்க்கையில் என்ன வேணும்னா, இதெல்லாம் எதுக்கு? என்னென்னமோ எதையோ செய்யணும், எதையோ அடைய விரும்புகிறோம்னா, எதையதையோ அடைய விரும்பி எதையோ செய்தாலும் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரு மனிதனால் உண்மையில் தேடப்படுவது நிலையான மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவு, சந்தோஷம்தான். துக்கத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அல்ல, சாய்ஸ் கிடையாது. அதனாலதான் இந்த மோக்ஷாங்கிறது என்ன சொல்றோம்னா, சாய்ஸ்லெஸ் கோல்னு சொல்றோம், சாய்ஸ்லெஸ் எண்ட்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? இப்ப வந்து நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேட்கணும், நீ போய் எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போற? எல்லாம் பிளஸ் டூ முடிச்ச உடனே முதல்ல மெட்ராஸ்லயே படிக்கலாமா, இல்லைங்க வெளியூர் போலாமா படிக்கிறதுக்கு? இல்ல பிளஸ் டூலயே சில பேர் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம், இல்ல யூகேக்கு போலாமா, அமெரிக்காவுக்கு போலாமா? அமெரிக்காவுக்கு போறது அங்கே சாய்ஸ் இருக்கு, இல்ல அங்கேயும் வாண்டா வேற எங்காவது போறேன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போலாமா, சாய்ஸ் இருக்கு. அங்க அமெரிக்காலையும் எந்த யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு போலாமா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது போலாமா, இல்ல கேம்பிரிட்ஜ் போலாமா, இல்ல ஆக்ஸ்போர்ட் போலாமா, அங்கே சாய்ஸ் இருக்கு, சூஸ் பண்ணிக்கலாம், மார்க் தான் நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன படிக்கிறது, இது படிக்கலாமா அது படிக்கலாமா, பிசிக்ஸ் படிக்கலாமா இல்ல பயோடெக்னாலஜி படிக்கலாமா, அதுலயும் இதுவே சாய்ஸ் இருக்கு. நீ காலையில் டிஃபனுக்கு இன்னைக்கு என்ன சாப்பிட, இன்னைக்கு இட்லி பண்ணலாமா தோசை பண்ணலாமா, இல்ல இன்னைக்கு வந்து இல்லையா இன்னைக்கு தசமி நாளைக்கு ஏகாதசி இன்னைக்கு என்ன என்ன பண்ணணும், சாய்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கு. ஆனா சந்தோஷம் வேணுமா துக்கம் வேணுமா சாய்ஸ் இருக்கா, இல்ல காஃபி வேணுமா டீ வேணுமா கேக்குற மாதிரி வந்தா உங்களுக்கு காஃபியா டீயா அவங்க என்ன வேணும் கேட்போம், ரெண்டுமே வேணா எனக்கு பால் கொடுவோம்னு கேட்பாங்க சில பேர், அதுலயும் சாய்ஸ் இருக்கு. ஆனா சந்தோஷம் வேணுமா துக்கம் வேணுமா கேட்டா என்ன சொல்லுவான், சாய்ஸ் இருக்கா, யாரா துக்கத்தை சூஸ் பண்ணுவாங்களா. அதனாலதான் சந்தோஷகா அதாவது ஆனந்தகங்கிறத உண்மையான நல்ல வார்த்தை. ஆனந்தகான்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு, நிறைவு. ஹம்சத்துல வந்து ஆனந்தகா, இங்கிலீஷ்ல ஃபுல்னஸ், தமிழ்ல நிறைவு இல்லையா. எல்லோராலும் எல்லா காலத்தில் வாழ்ந்தவர்களாலும் வாழ்கின்றவர்களாலும் வாழப்போகின்றவர்களாலும் எல்லா இடத்தினராலும் எல்லா மனிதர்களாலும், ஒரு கிறிஸ்டினோ ஹிந்துவோ முஸ்லீமோ யாரா இருந்தா என்ன சந்தோஷம் கேட்பாங்க துக்கம் கேட்பாங்களா, நான் கிறிஸ்டின் துக்கம் கேட்பாங்களா என்ன, அதெல்லாம் கிடையாது. எல்லோராலும் எல்லா காலத்தினராலும் எல்லா மக்களாலும் எல்லாம் எல்லோராலும் தேடப்படுகின்ற விரும்பப்படுகின்ற ஒன்று நிலையான நிம்மதி சந்தோஷம். அதனாலதான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, மோக்ஷகா பரமஹா புருஷார்த்தகா, நிறைவு என்பது வந்து சாய்ஸ்லெஸ் கோல், சாய்ஸ்லெஸ் எண்ட். என்ன அர்த்தம், அடைந்தே தீரணும். எனக்கு எனக்கு வேண்டாப்பா, எனக்கு எனக்கு நிறைவு வேண்டாம், எனக்கு சந்தோஷம் வேண்டாம், எனக்கு ஆனந்தம் வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டாம் அப்படின்னு சாய்ஸ் சொல்லுவாங்களா என்ன, உங்களுக்கு யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரிந்தோ தெரியாமலையோ எல்லோரும் உண்மையில தேடுவது, நான் வந்து அங்க யூனிவர்சிட்டிக்கு போக போறேன், அங்க படிக்க போறேன், அங்க வேலை பண்ண போறேன், அதை சம்பாதிக்க போறேன், இதெல்லாம் அதன் மூலமாக எதை தருகான்னு பார்க்கணும். அங்கெல்லாம் பண்ணி இதெல்லாம் சாதிச்சு உனக்கு என்ன தேடுற நீ கடைசியிலன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும், உண்மையா இல்லையா. சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் அதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னமோ சரி நினைக்கிறோம். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நிச்சயமாக ஒரு மனிதனால் பொருள் ஈட்டப்பட வேண்டும், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் ஈட்ட வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கு இன்பங்களை அனுபவிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இந்த பொருளையும் இன்பங்களையும் எப்படி எப்படி ஈட்டணும்னு சொல்லி கேட்டா, அறவழியில் இல்லையா, அறத்திற்கு புறம்பாக இல்லாமல். சோ ஒன் மஸ்ட் பர்சியூ அர்த்த அண்ட் காமா இன் கன்ஃபார்மிட்டி வித் தர்மா அல்டிமேட்லி ஃபார் மோக்ஷா. இதுதான் நான்கு புருஷார்த்தங்கள். நான் உங்களுக்கா தமிழ்ல பேச ஒத்துன்னு இருக்கேன் இந்த கிளாஸ், அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அப்பப்போ சரியில்லைன்னா சரியா. அப்போ இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்கள், அர்த்தகா காமகா தர்மகா மோக்ஷகா விளங்கிடுச்சா இப்போ. அப்போ அடுத்தது என்ன கேள்வி வரும்னா, இப்ப மோக்ஷாங்கிறது பர புருஷார்த்தகம் தெரிஞ்சிடுச்சு நமக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்க போற பின்னாடி. இப்போ நிறை நம்ம ஒரு மனிதன் நிலையா நிறைவை தேடுகின்றான், நிம்மதியை தேடுகின்றான்னு சொன்னா அடுத்தது என்ன சொல்றோம்னு சொன்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம சாஸ்திரம் நம்ம சாஸ்திரம்னா என்னன்னு அதை உங்க சொல்லித்தர போறேன், எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு ஒன்னா சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நீ எந்த நிறைவை தேடுகிறாயோ, எந்த நிலையான சுகத்தை நீ தேடுகிறாயோ, ஹாப்பினஸை நீ தேடுகிறாயோ, அந்த ஹாப்பினஸ் நிறைவு அப்படிங்கிறது வந்து ஆனந்தகா என்பது வந்து நீ ஒருபோதும் அடையவே முடியாதுன்னு சொல்றது சாஸ்திரம். அட கடவுளே, அடையவே முடியாதா? ஆமா, ஏன் அடைய முடியாதுன்னா, எது உன்னிடம் இருந்து வேறாக இருக்கிறதோ, உன்னை அல்லாது வேறாக இருக்கிறதோ, உடமிருந்து தொலைவில் இருக்கிறதோ, அதைத்தான் நீ அடைய முடியும் இல்லையா. உன்னையிடமிருந்து வேறாக இருப்பதை, உனக்கு வந்து தொலைவில் இருப்பதை வந்து நீ அடைய முடியும். இப்ப இங்க இல்ல அங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருந்து அங்க போய் அடையலாம். அடைகின்றவன் நீ, அடையப்படும் பொருள் உன்னிடமிருந்து வேறாக இருக்கிறது என்றால் உன்னால் அடைய முடியும். ஆனால் எதை நீ விரும்புகிறாயோ உன்னால் தேடப்படுகிற, டெஸ்பரேட்லி தேடப்படுகின்ற, விரும்பப்படுகின்ற அந்த நிலை, நித்திய நிரந்தர சுகம், ஹாப்பினஸ் என்பது வந்து உன்னால் அடையப்பட முடியாதது. ஏனென்றால் அது உன்னிடமிருந்து வேறாக இல்லை, உன்னிடமிருந்து தொலைவிலே அது இல்லை. நிறைவு என்பது தொலைவிலே இல்லை, உன்னிடமிருந்து வேறாக இல்லை இல்லையா? அது அதனாலதான் அடையப்பட முடியாது. உன்னிடமிருந்து வேறாக இருப்பதை நீ அடையலாம், உன்னிடமிருந்து வேறாக இல்லாத எப்படி அடைய முடியும்? அப்படியா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப அடுத்த கேள்வி வருது, உன்னிடம் முன்பேயே இருக்கிறது, நீ எந்த நிறைவை, நிலையான நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை நீ தேடுகிறாயோ அது உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் அடிச்சு சொல்றது நமக்கு. அப்படியா? ஆமா, நம்ம நாம தெரிந்து கொள்ள முடியாது, எந்த விதத்திலும் தெரிந்து கொள்ள முடியாதே தெரிந்து கொள்கின்ற கருவியாக சாஸ்திரம் இருப்பதால்தான் சாஸ்திரத்துக்கு மதிப்பு. சாஸ்திரம் சரணம் கச்சாமின்னு புரியுதா? சாஸ்திரம் நமக்கு ஏன் தலை வணங்கணும்னா, நாமவே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம், எங்குமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை, எப்படியும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவுகின்ற ஒரு யுனீக் பிரமாணமாக, மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜாக நமக்கு கருவியாக இருப்பதனால்தான் நம்ம சாஸ்திரத்தை சரணடைந்து புரிந்து கொள்வோம். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுதான் பெரிய ஒரு ஒரு பெரிய லீப் நமக்கு. நீ தேடுவது நிறைவை, மோட்சத்தை. மோட்சம்னா ஏதோ செத்து போற அர்த்தம் கிடையாது, மோட்சான நிம்மதி, நிலையான சந்தோஷம். வந்தா போக கூடாது, என்ன வரவே இருந்துட்டே இருக்கணும். அப்ப ஆல்ரெடி இருப்பதுன்னு அர்த்தம், இருந்து கொண்டே இருப்பது, துவங்காதது, மறையாதது, மாறாதது, நிலையாக இருக்கின்ற நிறைவு என்பது உன்னால் தேடப்படுகிறது. நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? இப்போ சாஸ்திரா டீச்சிங் நோவேர் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் யுவர் ரீசனிங். நம்ம ஹாத்தருடைய மதிப்பே என்னன்னு கேட்டா, இட் டஸ் நாட் கான்ட்ரடிக்ட் யுவர் ரீசனிங் அட் ஆல். உங்களுடைய அறிவிற்கு புறம்பாகவே இருக்காது எங்கேயுமே சாஸ்திரம் பாடம். Absolutely, it doesn't contradict your reasoning. அப்ப அந்த அந்த நிறைவு சாத்திரம் என்ன சொல்றது, நிறைவு நிலையான ஆனந்தங்கிறது வந்து உன்னிடம் இருக்கிறது, அது நீயாகவே இருக்கிறது, அதனால அடைய முடியாது. எப்படி என்னன்னா, நிறைவை அறிதலே அடைதல். புரியுதா உங்களுக்கு? இப்போ மோக்ஷம்னா என்னன்னா, மோக்ஷத்தை அறிதலே அடைதல், நிறைவை அறிதலே அடைதல், நித்திய நிரந்தர சுகம் இதுதான் புரிஞ்சுக்கிறது தான் அதை அடைதல், புரிந்து கொள்ளுதலே அடைதல். நோயிங் இஸ் அட்டைனிங். இதுதான் உண்மை. தெரியுதா உங்களுக்கு? இன்னும் அடுத்த கேள்வி வருது, அப்படின்னா நிறைவு இருந்தும் எனக்கு ஏன் நிறைவு இல்லாத மாதிரி இருக்கு? எங்கிட்ட நிறைவு இருக்கு, ஒவ்வொரு நம் ஒவ்வொருவரிடமும் ஒன்றே ஆகிய நிறைவு இருக்கிறது. நிறைவு இருந்தும், நிலையான ஆனந்தம் நமக்கு இருந்தும், ஹாப்பினஸ் இருந்தும் நமக்கு ஏன் துக்கம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கின்றன? அப்படின்னா நமக்கு உண்மையான The happiness என்பது, நிறைவு என்பது நமக்கு என்னன்னு தெரியாது. நிறைவு என்றால் என்ன என்கின்ற அறியாமையே நிறைவின்மைக்கு காரணம். நிறைவு என்றால் என்ன என்கின்ற நிறைவை பற்றிய அறியாமையே நிறைவின்மைக்கு காரணம், குறைகளுக்கு காரணம், துக்கத்திற்கு காரணம். நான் அடுத்த கேள்வி வரும், அப்ப நிறைவை நான் எப்படி தெரிந்து கொள்வது? இப்படிதான் சாஸ்திரம் வரும் உங்களுக்கு. அப்ப நான் நிறைவை நான் எப்படி தெரிந்து கொள்வதுன்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா என்ன சொல்லுவோம், நிறைவை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா சாஸ்திரம் சொல்கிறது, பரம்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது, பரம்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபமாக நிறைவு இருக்கிறது, பரம்பொருளை தெரிந்து கொண்டால் நிறைவை தெரிந்து கொள்ளலாம், பரம்பொருளை புரிந்து கொள்ளுதலே நிறைவை புரிந்து கொள்ளுதல். இன்னும் அடுத்த கேள்வி வரும், யோ என்னமோ பயப்படுத்துறீங்களா பரம்பொருள்னா சொல்லி நினைச்சுக்காதீங்க. பரம்பொருள்னா என்னன்னா, பரம் என்று சொன்னாலே எது எல்லாவற்றிற்கும் மேலானதோ, எதை காட்டிலும் மேலான ஒன்று இல்லையோ அது பரம்பொருள். அது என்னது எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு சொன்னா, எந்த ஒன்று எந்த ஒரு பொருள் நமக்கு தெரியாது, எக்ஸ் நமக்கு பரம்பொருள்னு ஒன்று இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது இப்போ. ஆனா சாத்தம் பரம்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது, அது எது நமக்கு தெரியாது. பரம்பொருள்னா எது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பொருள்ங்கிறது வந்து என்னன்னா, இப்போ அனைத்திற்கும் இருப்பாக இருப்பது. நான் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, அப்ப உதாரணம் சொல்றா புரியும் உங்களுக்கு. இப்ப கடல் என்ற ஒன்று இருக்கிறது, எண்ணற்ற அலைகளோடு கூடிய கடல் என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா. இப்போ தண்ணீர் என்கின்ற ஒன்றை நீக்கிவிட்டால் கடல் என்ற ஒன்று இருக்க முடியுமா? தண்ணீரை அகற்றினால் கடல் என்கின்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமல் போகும். கடல் என்கின்ற ஒரு தோற்றத்திற்கு நீர் என்ற ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே பொருள் உண்டு. நீர் இல்லையில் கடலும் இல்லை அலைகளும் இல்லை இல்லையா. அந்த ஃபார்மும் இருக்காது, அந்த நேமும் இருக்காது, அந்த ஃபங்க்ஷனும் பாசிபிள் இல்லை. ஃபார்ம் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் மூன்றுமே இருக்காது. அந்த கடலை வைத்து எத்தனை வேலை நடக்குது, இந்த ஷிப்ஸ் போறதும், எவ்வளவோ ஷிப்ஸ் போகுது, போட்ஸ் போகுது, ஃபிஷிங் நடக்குது, அது நடக்குது, நிறைய வேலைகள் நடக்குது, அத்தனையும் காணாம போயிடும் இல்லையா. கடலை சார்ந்து நடக்கின்ற தொழில்கள் நடக்காது, கடலை சார்ந்து இருக்கின்ற வாழ்க்கை இருக்க முடியாது, கடலைங்கிற தோற்றம் இருக்க முடியாது, அந்த சொல்லோருக்கு சொல்லும் பொருளற்றதாக ஆகிடும். எது நீருங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னா புரியுதா உங்களுக்கு. அதனால இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. கடல் என்பதற்கு மெய்ப்பொருள் வந்து நீர், உண்மையான பொருள் இது நீர்தான். நீரே கடலுக்கு இருப்பாக இருக்கிறது, இருப்புனா எக்ஸிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது. நீரினுடைய இருப்பே கடலின் இருப்பு. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஓஷன் இல்லையா. மைனஸ் வாட்டர் தேர் பி தேர் வில் நாட் பி ஓஷன். அப்போ வாட் இஸ் தட் விச் லெண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு தி ஓஷன், கடலுக்கு இருப்பை தருவது, இருப்பாக இருப்பது, கடலுக்கு இருப்பாக இருப்பது நீர். புரியுதா? அதே மாதிரிதான் இது உதாரணம் புரிஞ்சுக்கணும். எப்படி கடல் என்ற ஒன்றுக்கு எது இருப்பை தருகிறதோ, இருப்பாகவே இருக்கிறதோ. கடல் எங்க இருக்கிறதுன்னா நீரில் இருக்கிறது இல்லையா. மைனஸ் வாட்டர் நோ ஓஷன். அதனால என்ன சொல்றோம், கடலுக்கு நீர் எப்படி இருப்பாக இருக்கிறதோ, இருப்பை தருகிறதோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் எது இருப்பாக இருக்கின்றதோ. ஏதோ ஒரு பொருள் இருக்கு, இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் இருப்பாக ஒரு பொருள் இருக்கிறது, அது மிக 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 நுட்பமான பொருள். இது கிராஸ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏதோ ஒன்று, அது எல்லாவற்றுக்கும் மேலான பொருள் எதுன்னா, இப்ப கடல் அத்தனை அலைகளையும் கொண்ட கடலுக்கு மேலான பொருள் நீர். அதான் இருப்பை, அது ஒரு எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு, அது சீசா எடுத்துக்கூடாது. இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும், இந்த காலம் என்ற ஒன்றுக்கும், இந்த தேசம் இடம் ஸ்பேஸ் என்கின்ற ஒன்றுக்கும், டைம் ஸ்பேஸ் இதற்கும், இந்த கால இட வரையறைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற அனைத்து உயிருள்ளவை உயிரற்றவை, நகர்வன நகரான, அசைவன அசையாதன, செயல்கள் செயலுடைய விளைவுகள், விளைவுகளை நிர்ணயிக்கின்ற நிகழ்த்திகள், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும், இந்த பஞ்சபூதங்கள் பாஞ்சபௌத்திக பிரபஞ்சம் அனைத்திற்குமே இருப்பாக இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. எந்த ஒரு பொருள் இல்லையேல் இந்த உலகம் அனைத்தும் இருக்கவே முடியாதோ, வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கவே முடியாதோ? எந்த ஒரு பொருளே இந்த வாழ்க்கைக்கும் உலக அனைத்திற்கும் இருப்பாக இருக்கின்றதோ? புரியுதுதா உங்களுக்கு? அந்த பொருள் பரம்பொருள். அது எது நமக்கு இப்ப தெரியாது. இப்பதான் புரியுதா உங்களுக்கு? தெரியாதுங்கிறத முதல்ல ஒத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். பரம்பொருள்னா எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இது உதாரணத்துக்கு என்ன சொல்றோம் உங்களுக்கு. இப்ப கடலை சார்ந்து நீர் இல்லை. இப்ப நீர் வந்து கடல் இருந்தாதான் நீர் இருக்க முடியுமா? என்ன இல்ல, நீர் நீராக இருப்பதற்கு கடலை சார்ந்து இருக்கவில்லை. ஆனா கடல் இருப்பதற்கு கடல் நீரை சார்ந்திருக்கிறது இல்லையா? அதனால இப்ப கடல் கடலை பொறுத்தவரை கடல்ங்கிறது வந்து உண்மை இருப்பது கிடையாது. இருப்பது போல இருப்பது, உண்மை இருப்பது நீர் தான். அதே மாதிரிதான் இங்க பிரபஞ்சத்தின் வந்து பிரபஞ்சத்தை சார்ந்து பரம்பொருள் இருக்கல, ஆனா பரம்பொருளை சார்ந்து பிரபஞ்சமே இருக்குங்கிறோம். The entirety of the cosmos, நமக்கு mind boggling, inexplicably vast, சொல்லவே முடியாது இல்லையா? இந்த பெரிய பிரபஞ்சம் இருக்கே, நமக்கு சொல்ல இவ்வளவு இன்னதென்று விளக்கப்பட முடியாத இந்த பெரிய பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் இருப்பாக இருக்கின்ற, இருப்பை கொடுக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் எது நமக்கு தெரியாது. அந்த பரம்பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம் இப்ப வந்து, இறைவன், கடவுள், தெய்வம், பகவான், ஈஸ்வரகா, பரமாத்மா, இப்படி எத்தனையோ பேரெல்லாம் சொல்லி நாம் வழிபடுகிறோம், வேண்டுகிறோம், பல உருவங்களிலே வேண்டுகிறோம் இல்லையா, வழிபடுகிறோம். அப்போ உண்மையில அரூபமாக, ரூபமே இல்லாமல், அனைத்திற்கும் மேலாக இருக்கின்ற பரம்பொருள் இருக்கின்ற பரம்பொருளுடைய ஸ்வரூபம் நிறைவு. எப்படின்னா இப்ப கடல்ல வந்து எந்த இடத்துல எந்த அலையில நீர் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். கடலை பொறுத்தவரை நீர் மெய்ப்பொருளாக இருப்பதால் கடல் அனைத்தும், அனைத்து அலைகளையும், அனைத்து கடல் முழுமையையும் வியாபித்து நிறைந்து இருக்கிறது நீர் இல்லையா? இப்ப ஏன் நீர் வந்து கடலை நிறைஞ்சிருக்குன்னா, மெய்ப்பொருளாக இருப்பதால, இருப்பாக இருப்பதால கடல்ல வந்து நீர் நிறைவாக இருத்தல் நீருடைய இயல்பு. அது புரியுதா உங்களுக்கு? கடலில் நிறைவாக இருத்தல் நீரின் இயல்பு. அதே மாதிரிதான் இங்கு அங்கு என்று எனாமல் எங்கும் நீக்கமர நிறைந்து இருத்தல் பரம்பருடைய இயல்பு ஸ்வரூபம் அது உங்களுக்கு. நிறைவாக இப்ப பீங், சோ ஃபில்லிங் தி ஓஷன், பீங் ஃபுல் இஸ் நாட் தி, இஸ் நேச்சர் ஆஃப் தி வாட்டர் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கு இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த, இந்த பிரபஞ்சம் உதாரணத்தை வச்சு அவங்க சொல்றேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த உதாரணம் நல்ல என்னோட சொந்த உதாரணம் கிடையாது, சாஸ்திரத்துல வர்ற உதாரணம் தான். சாஸ்திரம் தான் நமக்கு பெருசு. சாஸ்திரத்தை நாம் வந்து முன்னிறுத்தி சாஸ்திரத்தை ஒரு நமக்கு துணையாக கொண்டு ஆச்சாரருடைய உதவியோ நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு நம்மளுடைய நமக்கு நல்லது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் நமக்கு மெய்ப்பொருளாக இருப்பது, அனைத்தையும் வியாபித்திருப்பது இல்லையா, அந்த பொருள் இருக்கே, நிறைவாக இருத்தல் நிறைவு என்பது பரம்பொருளுடைய ஸ்வரூபம், அதனுடைய நேச்சர். ஸ்வரூபம் நேச்சர். அது ஏன் நிறைஞ்சிருக்குன்னா அது அதனுடைய ஸ்வரூபம். அப்ப எப்படின்னா பரம்பொருளையும் நிறைவையும் பிரிக்க முடியாது. எப்படி நெருப்பையும் சூட்டையும் பிரிக்க முடியுமா? நெருப்பு ஏன் சூடா இருக்குன்னு என்ன சொல்வீங்க? அதனுடைய ஸ்வரூபம். சூடாக இருத்தல் ஔஷ்யம் அக்னேகே ஸ்வரூபம். உஷ்ணமாயிருக்கிறது வந்து நெருப்பினுடைய ஸ்வரூபம். அது அதை வந்து நம்ம அது வேற மாதிரி இருக்காதுங்க. சூடாக இருக்கிறது செயல் கிடையாது, சூடாக இருக்கிறது அதனுடைய ஸ்வரூபம், அது நேச்சர். அது அதை பிரிக்க முடியுமா? நெருப்பு இங்க விட்டுட்டு சூடு மட்டும் அங்க எடுத்து போக முடியுமா? என்ன முடியாது. அதே மாதிரிதான் பரம்பொருளையும் நிறைவையும் பிரிக்க முடியாது. ஆனா நிறைவாக இருத்தல், நிறைவு பரம்பொருளுடைய ஸ்வரூபம். அதனாலதான் நமக்கு பரம்பொருள்னே என்னன்னு தெரியாது. அது எப்படி நிறைவு தெரியும்? இப்ப நெருப்புனா என்னன்னு தெரியறதுனால நமக்கு என்ன தெரியறது? உஷ்ணம்னா என்னன்னு தெரியறது இல்லையா? நெருப்பும் சூடாக இருத்தல், ஔஷ்ணியம் உஷ்ணமாக இருத்தல் வந்து அக்னேகே ஸ்வரூபம், அப்படியே ஸ்வரூபம். அதை பிரிக்க முடியாது, நமக்கு தெரியுது. நமக்கு நெருப்புனா என்னன்னு விளங்குறது இப்போ. இந்த பரம்பொருள் எதுன்னு தெரியாதனால நெருவு நமக்கு என்னன்னு தெரியாது. அப்ப நெருப்பை தெரிஞ்சிட்டாதான், நெருப்புன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அது சுடும் அப்படிங்கறதும் தெரியும். இப்ப குழந்தைக்கு தெரியாது, அதெல்லாம் குழந்தை போய் தொட்டுடும். சின்ன குழந்தைங்க எல்லாம் தொட்டுடுவாங்க, ஆனா தெரியாது அதுக்கு. அது நெருப்புன்னு தெரியாது, சுடணும் தெரியாது. நம்ம எல்லாம் அக்னி ஔஷ்ணியம் விவேக்கிகள், நமக்கெல்லாம் தெரியும். குழந்தைக்கு அதே மாதிரி நம்ம எல்லாம் எப்படின்னா பரம்பொருள் அந்த சொருப்பம் நிறைய நமக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? பரம்பொருளை தெரிஞ்சிட்டாலே போறோம், நிறைவு தனியா தெரிஞ்சுக்க வேண்டாம். இணை புரியாம இருக்கிற சொரூப் பரம்பொருடைய சொரூபமாக நிறைவு இருப்பதால நிறைவை தெரிந்து கொள்ளுதலே நிறைவை அடைதல், நிறைவாக இருத்தல். நிறைவாக இருப்பதற்கு, நிறைவை அடைவதற்கு, நிறைவை தெரிந்து கொள்வதற்கு பரம்பொருளை தெரிந்து கொண்டாலே போதும். பரம்பொருளை தெரிந்து கொள்ளுதலே நிறைவை தெரிந்து கொள்ளுதல், நிறைவை அறிதலே நிறைவாக இருத்தல். நிறைவாக இருத்தலே குறையின் இல்லாம இருத்தல். குறையின்மையே என்னன்னு துக்கமின்மை. இப்ப புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தங்க? அப்ப நமக்கு பரம்பொருளை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். இப்ப பரம்பொருளை அறிய வேண்டும். பரம்பொருளை இறைவனாக, தெய்வமாக, கடவுளாக நாம் வழிபடுகிறோம், வேண்டுகிறோம். நிறைய பெயர்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? ஆனாலும் வேண்டுகிறோம், வழிபடுகிறோம். வழிபாடுனா என்ன, வேண்டுதல்னா என்ன, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் போக போக சொல்றோம் உங்களுக்கு சரியா? ஆனால் வழிபடுதலோடு நிற்காமல், வேண்டுதலோடு நிற்காமல் நம் பரம்பொருளை புரிந்து கொள்ளவும் வேண்டும். புரிந்து கொள்ளணுங்கிற ஆசை நமக்கு வரணும் முதல்ல. நான் பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு வரும். எப்ப ஒரு ஆசை வரும்? பரம்பொருளை தெரிஞ்சிட்டா நிறைவை தெரிந்து கொள்ள முடியும். நிறைவை புரிந்து கொண்டால் நிறைவாக இருக்க முடியும். நிறைவாக இருத்தல என்னன்னா நிலையான மகிழ்ச்சியில் திளைத்தல், ரெவலிங் இன், ஹேவிங் தி லக்ஸுரி ஆஃப் ரெவலிங் இன் ஃபுல்னஸ். தேர் இஸ் நோ கிரேட்டர் லக்ஸுரி தென் ரெவலிங் இன் ஃபுல்னஸ். நிறைவை திளைத்தலை காட்டும் வேறு பெரிய சுகம் நமக்கு கிடையாது இல்லையா? இப்போ என்ன புரிஞ்சுப்போம் உங்களுக்கு? பரம்பொருளை தெரிந்து கொள்வதைத்தான் ஞானம். ஞானம்னா அறிவு. எதை பற்றி அறிவு? இது வந்து இந்த மற்ற பரம்பொருளை பற்றிய அறிவை தவிர மற்ற எல்லா விஷயங்களை பற்றிய அறிவையும் அபராவித்யா என்று சாஸ்திரம் போற்றுகிறது. பரம்பொருளை பற்றிய அறிவை பராவித்யா என்று சொல்கிறது இல்லையா? பரம்பொருளை பற்றிய அறிவு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். மற்ற அபராவித்யான்னு சொன்னா நாலெட்ஜ் ஆஃப் மெட்டீரியல் சயின்சஸ். ரெண்டையுமே போற்றுகிறது. ஆனா இந்த பரம்பொருளை பற்றிய அறிவு வந்து மேலான அறிவுன்னு சொல்றோம், அப்சல்யூட் நாலெட்ஜ்னு சொல்றோம். ஏன்னா எந்த பரம்பொருளை பற்றிய அறிவு இருந்தால் மட்டுமே நிலையான நிம்மதியை, நிறைவை நாம் புரிந்து கொள்ள முடியுமோ, நிறைவாக இருக்க முடியுமோ. நமக்கு அனைத்து விதமான துன்பங்கள் இருந்தும், பிரச்சனைகள் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? பரம்பொருளை பற்றிய அறிவு வேண்டும். இப்ப வந்து நம்ம கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப மோக்ஷத்திற்கும் ஞானத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சு இல்லையா? இப்ப மோக்ஷகாங்கிறது நமக்கு சாத்தியம், சாத்தியா அடையப்பட முடிவாக அடையப்பட வேண்டிய மேலான மனிதனுடைய குறிக்கோள் என்னன்னா மோக்ஷகதான். மோக்ஷகா பரபுருஷார்த்தம், அது சாத்தியம், அடையப்பட வேண்டியது. அங்க சாதனம் என்ன? ஞானம். ஞானம்தான் நமக்கு நிறைவை அறிதலே அடைதல். அதனால நிறைவை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும்? பரம்பொருளை பற்றிய அறிவு வேண்டும். நமக்கு என்ன தெரிஞ்சப்போ பரம்பொருளை பரம்பொருளை அறிவதற்கு வேண்டிய அவசியம்க்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இல்லை சாய்ஸ் இருக்கா? யாருக்காவது சாய்ஸே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? கஷ்டமாச்சே அப்படின்னா நம்ம நினைக்க மாட்டோம். எவ்வளோ நமக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சா டெஸ்பரேட்டா போறோமா இல்லையா? வேணும்னா நம் ஞானம், நமக்கு ஞானம் கிடைச்சாதான், ஞானத்துலதான் இருக்கு உங்களோட நிறைவு. ஞானத்தை தவிர நீங்க என்னென்னலாம் செஞ்சு தலைகீழ் நின்னாலும் என்ன சாதிச்சாலும் வாழ்க்கையில எத்தனையோ சாதிக்கலாம், எத்தனையோ நல்லது பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம். என்ன செய்தாலும் நிறைவுங்கிறதுல வந்து உங்களுக்கு ஞானத்துலதான் இருக்கு. மோக்ஷகாங்கிறது என்னன்னா ஏதோ இறந்து விடுதல் அர்த்தம் கிடையாது. எல்லா விதமான துன்பங்களில் நின்றும் துக்கங்களில் நின்றும் பிரச்சனைகளில் நின்றும் அடியோடு விடுபடுவதற்கு, நிறைவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரே வழி என்ன? பரம்பொருளை அறிதல். இது வந்து நமக்கு பிலசாபிக்கலா சொல்றப்போ பிரம்ம ஞானம்னு சொல்றோம். இல்ல நம்ம ஒரு பௌராணிக்கமா சொல்லணும்னா புராணம் சொல்லணும்னு சொல்லுவோம், பகவத் சாட்சா்காரம்னு சொல்றோம். இப்ப பகவத் சாட்சா்காரம்னு என்ன அர்த்தம்? பகவானை அறிதல், இறைவனை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா நிறைவை புரிந்து கொள்ளுதல், பரம்பொருளை புரிந்து கொள்ளுதல், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப பரம்பொருளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? பரம்பொருளை எப்படி புரிந்து கொள்வது? புரிந்து கொள்ள முடியுமானா? சாஸ்திரம் சொல்லுகிறது நிச்சயமாக முடியும். எப்படி ஒன்றும் ஒன்றும் இரண்டு அப்படிங்கறது எப்படி மேத்ஸ் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி சாஸ்திர கிளாஸ்ல பரம்பொருளை எதுங்கிறது நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். ஈஸ் ஈக்வல் டு எம்சி ஸ்கொயர்னு பிசிக்ஸ் கிளாஸ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி நிச்சயமாக பரம்பொருள் எதுங்கிறது நமக்கு சாஸ்திர பாடத்துல புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்த கேள்வி வருது, இப்ப பரம்பொருளை எப்படி தெரிந்து கொள்வது? தெரிந்து கொண்டே ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு பரம்பொருளை பற்றிய அறிவினால் நமக்கு என்ன லாபம் என்ன பிரயோஜனம் தெரியாதனால் நமக்கு அந்த ஞானத்துல இன்ட்ரெஸ்டம் பெருசா வரல நமக்கு இல்லையா? அப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பேர்னிங் ஏர்ஜ், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்ப ஒரு பேர்னிங் ஏர்ஜ் இல்லையா நமக்கு அந்த என்ன சொல்றது தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிர இச்சா எப்போ ஒரு மனசுல ஏற்படுகிறதோ அப்பதான் ஒரு மனிதன் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக ஆகிறான். அ பர்சன் பிகம்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். நிறைய கோலுக்கு போவேன், நிறைய புண்ணிய கஷேத்திராட்டனம் போவேன், நிறைய கஷேத்திராட்டனம் பண்ணுவேன், நிறைய பாடுவேன், நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்வேன், நிறைய பாராயணம் பண்ணுவேன், அதை அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நிறைய பண்ணாலும் கூட நிறைய பூஜைகள் பண்றது, எல்லா பூஜைகளும் உண்டு, நவராத்திரி உண்டு, ராமநாமி உண்டு, கோகுலாஷ்டமி உண்டு, எவ்வளவு நாலு இது வசந்த நவராத்திரி உண்டு, சரண் நவராத்திரி உண்டு, எல்லா பூஜைகளும் நிறைய பண்றோம், வரலட்சுமி பூஜை எல்லா பூஜைகளும் பண்ணிட்டு நிறைய பூஜைகள் நிறைய ஹோமங்கள் எல்லாமே பண்றோம், நல்லது எல்லாம் ரொம்ப நல்லது, விசேஷம் நல்லா பண்ணணும், பண்றது நல்லது. ஆனாலும் ஞானம் கிடைக்காத வரை துக்கங்கள் நீங்காது. அப்ப அந்த ஞானம் வேணும், அதெல்லாம் பண்றப்ப யாருன்னா நம்ம வந்து ஒரு ரிலிஜியஸ் பர்சன் தான். வழிபடுதல், வேண்டுதல், கோவில்களுக்கு செல்லுதல், தீர்த்தாடனம் செல்லுதல், இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பண்றதெல்லாம் என்னன்னா ஆல் தீஸ் மேக் அ பர்சன் ஓன்லி அ ரிலிஜியஸ் பர்சன். அப்போ ஒரு ரிலிஜியஸ் பர்சனா இருந்தா மட்டும் போராது, ஒன் ஹாஸ் டு கன்வெர்ட் ஒன் செல்ஃப் இன்டு அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஒருவன் தன்னை ரிலிஜியஸாக இருப்பதிலிருந்து ஸ்பிரிச்சுவலாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை எப்படி மாற்றிக்குவான்? ஞானத்தின் மதிப்பை சிறப்பினை அறிகின்ற போது ஒருவன் தானாகவே ஸ்பிரிச்சுவலாக ஆகிவிடுகிறான். எப்ப ஸ்பிரிச்சுவல்னா, நான் பரம்பொருளை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கிற தீவிர இச்சை மனதிலே ஏற்பட்டால் அவன் ஸ்பிரிச்சுவல். அதுவரைக்கும் ரிலிஜியஸ் தான். அப்ப எப்ப அந்த ஆசை வரும்? பரம்பொருளை தெரிந்து கொள்வதால் எனக்கு எவ்வளோ பெரிய லாபம் இருக்கு, கடவுளே பொருள் ஈட்டுவதன் மூலம், பாதுகாப்பை தேடுவதன் மூலம், இன்பங்களை அனுபவிப்பதன் மூலம், புண்ணியங்களை ஈட்டுவதன் மூலம், உண்மையில் நான் உண்மையில தேடுவது நான் நிறைவைத்தான், அந்த நிறைவை எனக்கு கொடுப்பது ஞானம் மட்டுமேன்னு நான் தெரிந்து கொள்கிற போது, ஞானத்தின் மதிப்பை சிறப்பினை உணர்கின்ற போது எனக்கு ஞானம்தான் வேணுங்கிற ஆசை வந்துடும். இப்ப ஞானம் வேணுங்கிற ஆசை வர்றதுனால துறவு வாங்கிக்கணும், சன்னியாசம் வாங்கிக்கணும், எங்காவது போயிடணும், ஆசிரமத்துக்கு போகணும், வீட்டு விட்டு போகணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எங்க இருக்குமோ அங்கேயே இருந்து என்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பரவலை தெரிந்து கொள்ளுங்கிற ஆசை மட்டும் வந்து அதற்காக வேலை பண்ணணும். உடனே சில பேர் அதுவே தப்பா நினைச்சுப்பாங்க, உடனே ஞானம் வேணுமா அப்ப இதெல்லாம் விட்டுட்டு எங்காவது போகணும்பாங்க. அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, எங்கும் போக வேண்டும். போனாலும் ஞானம் கிடைச்சிடாது. இப்ப ஞானத்தை எப்படி பெறுதுனா, ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு கருவி வேண்டும். ஒளியை ஒளின்னு இருக்கு, நமக்கு வந்து வெளிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணை யூஸ் பண்ணுமா வேண்டாமா? கண்ணை மூடிட்டா, கண்ணை யூஸ் பண்ணனா, கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தெரியாது? ஒளி தெரியாது. காது இல்லைன்னு சொன்னா, காதினுடைய கேட்கும் சக்தி என்ன? ஒலியை உணர முடியாது. ஒலியை அறிவதற்கு நமக்கு கேட்கும் சக்தி வேண்டும். ஒளியை அறிவதற்கு நமக்கு கண்ணுள்ள பார்க்கும் சக்தி வேண்டும். கண் இருக்கணும் இல்லையா? ஒளியை அறிவதற்கு கண் நமக்கு சாதனம், மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். ஒலியை அறிவதற்கு காது நமக்கு சாதனம். மனத்தை அறிவதற்கு மூக்கில் தான் வச்சு பார்க்க, மூக்கு இருக்கணும் இல்லையா? காஃபில சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாக்கு யூஸ் பண்ணுமா, கண்ணை யூஸ் பண்ணுமா? நாக்கு தான் யூஸ் பண்ணும். இது கும்பகோணம் டிகிரி காஃபியா இல்ல ஏதோ டிகாக்ஷன் ஏதோ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இருக்கு அப்படியா தெரிஞ்சா உடனே இல்லையா? மன தெரிஞ்சுக்கிறதுக்கு மூக்குதான் நமக்கு யூஸ் பண்ணும். இப்ப அந்தந்த பொருளை தெரிஞ்சு அந்தந்த கருவியைத்தான் பயன்படுத்தணும் இல்லையா? ஒளியை தெரிந்து கொள்ள காது மூக்கு இல்ல, கண்ணுதான். ஒலியை தெரிந்து கொள்வதற்கு காதுதான், மூக்கு நாக்கு கிடையாது. சுவையை தெரிந்து கொள்வதற்கு நாக்குதான் கருவி. மனத்தை அறிவதற்கு மூக்குதான் கருவி இல்லையா? அதே மாதிரி இந்த பஞ்ச விஷயங்கள் இருக்கே, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள், இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஐந்து புலன்கள் இருக்கு. அதுதான் பிற புலன்கள்னு பேரு. எதன் மூலமாக நமக்கு விஷயங்கள் புலப்படுகின்றனவோ அவளுக்கு புலன்கள்னு பேரு. இது ஒளி, இது ஒலி, இது நித்யஷ் மகாதேவோட வாய்ஸ், இது வந்து நமக்கு சுதாகரோட வாய்ஸ். நமக்கு யாரு பாடுறாங்கன்னு தெரியுது இல்லையா? பாட நமக்கு குரல் நமக்கு தெரியுது, யாரு பாடுறாங்கன்னு நமக்கு தெரியறது, யார் வாய்ஸ்ன்னு தெரியறது, ராகம் தெரியறது. அப்போ எல்லாமே நமக்கு விளங்க. அப்போ ஒலியை அறிவதற்கு எப்படி காது நமக்கு சாதனமோ, மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜோ, கண்ணு பிறப்பிலே குரலானவர்களுக்கு கண் இல்லைன்னு சொன்னா ஒளிய தெரிஞ்சுக்கவே முடியாது. நோ பிரெயில் மெத்தட் கேன் ஹெல்ப் அ பார்ன் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைட் இல்லையா? இப்ப ஒளி பிரகாஷகா லைட்டுங்கிற ஒரு வஸ்துவை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணுங்கிற ஒரு சாதனம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒன்றை, எந்த ஒன்றை அறிவதற்கும் நமக்கு ஒரு ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் வேணும். அறிய உதவுகின்ற கருவி நமக்கு வேண்டும். எந்த ஒன்றை அறிவதற்கும், டு ஹாவ் நாலெட்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், யூ நீட் அ கிவன் மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இல்லையா? ஒரு சாதனம் நமக்கு வேணும். அந்த மாதிரி பரம்பொருளை அறிவதற்கும் நமக்கு ஒரு கருவி வேண்டும். அது என்ன கருவி? கண்ணுலதான் ஒளிய பாக்குற மாதிரி, காதுலதான் ஒளிய கேட்கிற மாதிரி, பரம்பொருளையும் அறிவதற்கு ஒரு கருவி வேண்டும். So what is the means of knowledge to understand Bhagavan? Understand the Paramparul. நாளைக்கு பார்க்கலாம், சரியா? இன்னைக்கு ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் தத் சத். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். நான் இன்னைக்கு ஸ்லோகங்களை எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல, பாடம் எதுவும் பண்ணல. நான் இந்த இன்ட்ரொடக்ஷன் டு வேதாந்தா இந்த கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்னை மேபி நாளைக்கு ஒரு ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கலாம், சரியா? முதல்ல தியான ஸ்லோகங்கள் படிப்போம் அர்த்தத்தோட, அதுவும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்டர் பண்ணுவோம் சாஸ்திரத்துக்குள்ள. மெதுவாக படிக்கலாம், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லாமல் நம்ம வந்து கீதை படித்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் வர்றேன் இல்லையா, பரம்பொருளை தெரிந்து கொள்ள உதவுகின்ற கருவி சாஸ்திரம் எது சாஸ்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஓ